அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலே கூடி வர பண்ணீர், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்துக்காக நாம் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிப்போம். 1 யோவான் 3 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஒரு விசை நாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக. கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாள் காணுதல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்துல தகப்பனே தன்னுடைய விசேஷித்த நாளை அனுசரிக்கிறவர்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாமே இந்த வருடத்துல ஆண்டவரே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நீர் செய்யும்படியாக நிர்ணயித்திருக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர்கள் வாழ்க்கையில செய்யும்படியாக நாங்கள் சபை மக்களாய் உடைய சமூகத்துல நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். இதுவரை அவர்களை காத்த தேவன், இதுவரை அவர்களை நடத்தின தேவன், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கிருபையினால நீர் நடத்தினீரப்பா இந்த புதிய வருடத்திலும். கர்த்தர் புதிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கள். தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் இந்த நாளில செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் ஆண்டவரே எங்க மனக்கண்களை திறக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே எந்த வசனத்தை போதிக்க நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ ஆண்டவரே அதை மாத்திரம் பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதை மாத்திரம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிரயோஜனமானவர்களை எங்களுக்கு நீங்க போதிக்கிற தேவன் அப்பா. உடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் அப்பா. உடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்புறம் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நினைற்ற நாமத்தினாலே ஜபங்களை ஏறி எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. அந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் காணுகருடைய டிஸ்பிளே அந்த டேனி போட்டிருக்காரு. நம்ம அவர்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலே நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஐகார்டில் இருக்கிற லூக்கா புதர், முருகன் புதருடைய மனைவிக்காக நம்ம சலாம் சிட்டியில இருக்கிறோம் நினைக்கிறேன். சசிகுமார் புதருடைய மகளுக்காக ஜெபிப்போம். காஸ்பருடைய மனைவிக்காக ஜோசப் பிரசன்னா என்னுடைய பையனுக்கும் இந்த வாரத்துல பிறந்த நாள். விஜயகுமார் பேருடைய மகனும் இந்த வாரத்துல பிறந்த நாள். அவர்களுக்கு எல்லாருக்காக நம்ம ஆண்டு சமத்துல ஜெபிப்போம். சுபாஷ் பேருடைய திருமண நாளும் கெனடி பேருடைய திருமண நாளும் இந்த வாரத்துல இருக்கிறது. அவர்களுக்காக நம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்துல அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளுக்கான செய்தியை நம்ம தியானிப்போம். வேதத்துல நாம் வாசித்ததுபடி நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் யாவரும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹலேலூயா. நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம், அவர் வெளிப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை, அவர் வரப்போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. அவர் ஒரு நாளிலே வெளிப்பட போகிறார். இதற்கு ஆதாரமாய் அநேக வசனங்களை நாம் வேதத்துல வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரத்துல, எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசித்தோம் என்றால், எபிரேயர் 9:28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். நமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் தரிசனமாகும்படியாக, அவர் வெளிப்படும்படியாக அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலிலுயா. தானிபத, நான் பேசுறது கேக்குதுங்களா? அப்போ அவருடைய அவர் வெளிப்படுவார் என்று அந்த இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக வசனங்கள் நம்ம வேதத்துல நாம் வாசிக்கிறோம், என் தேவன் அவர் வெளிப்படுவார், அவர் இரண்டாம் தரம் அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி அநேக வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஒன்று பேதுரிலேயும் ஒரு ஐந்தாவது அதிகாரம், ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிப்போம். ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது, அந்த பிரதான மேய்ப்பர் அவர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. அவர் கொடுத்த அந்த மந்தையை நாம் எப்படியாய் மேய்க்கிறோம் என்று சொல்லி முன்பு வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படி நாம் அவர் சொல்லுகிறபடி நாம் அதை மந்தையை நாம் மேய்க்கும் பொழுது பிரதான மேய்ப்பன் அவர் வெளிப்படுவார், அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு வாடாத ஒரு கிரீடத்தை நமக்கு தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது வேதத்துல அநேக இடங்களில நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் வெளிப்படுவார், அவர் இரண்டாவது அவர் வருவார் என்று சொல்லி அநேக வசனங்கள் மூலமாக நாம் அதை நாம தியானிக்கிறோம். ஆண்டவருடைய அந்த இரண்டாவது வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 24 அதிகாரம் 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 30-31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா. அப்போது அவருடைய வருகையில அவர் வெளிப்படுகிற நாளிலே என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு எக்கால சத்தம் துணிக்கும். அப்போது அவர் தூதர்களை இந்த பூமியில அனுப்பி அவர் என்ன பண்ணுவார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை வரை அவர் என்ன பண்ணுவாரா, கூட்டி சேர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 35 வசனத்தில் வாசிக்கிறோம், வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. இப்போது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது கிரியை செய்யாம கீழே விழாது என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிற ஒரு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அவர் வெளிப்படுகிற நாளிலே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிற ஒரு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஹலிலுயா. இரண்டு கூட்டமாய் பிரிக்கப்படுகிற நாள், கோதுமை தனியாகவும் பதரையோ இல்ல களைகளையோ தனியாய் பிரிக்கும்படியாக, வெள்ளாட்டை தனியாக செம்மறி ஆட்டை தனியாக பிரிக்கும்படியாக, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள், விசுவாசிகள் அவிசுவாசிகள், நீதிமான்கள் துன்மார்கள் என்று சொல்லி இரண்டு கூட்டத்தாராய் பிரிக்கிற ஒரு நாள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலிலுயா. ஆண்டவர் பிரிக்க போகிறார். ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பாங்க, ரெண்டு பேர் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். இரண்டு பேர் வயல்ல வேலை செய்வார்கள், அதுல ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார். அப்ப எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம் அவர் வெளிப்படும் பொழுது அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிற நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போது எந்த கூட்டத்துல நாம் இருக்கிறோம், எந்த நம்பிக்கையில நாம் இருக்கிறோம், முதல்ல நம்ம வாசித்த வசனத்துல இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள நாம் எப்படிப்பட்ட ஒரு 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 வாழ்க்கை நாம வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்துல நாம் வாசித்தோம். 1 யோவான் 3 அதிகாரத்துல இப்படிப்பட்ட நம்பிக்கை, அதாவது அவர் வெளிப்பட போகிறார், அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்க போகிறார் என்று சொல்லி அவர் வெளிப்படுகிறதை விசுவாசிக்கிற நம்பிக்கை உள்ள நாம் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வெளிப்படுகிற நாளிலே நான் அவர் என்னை தெரிந்து கொள்ளுகிற கூட்டத்துல நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு ஆயத்தம் தேவை, எனக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டு நான் ஆயத்தத்தோடு கூட நான் காத்திருக்கும் பொழுது அவருடைய வருகையிலே நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே நமக்கு அநேக ஊழியர்கள் மூலமாக ஆறுதலின் செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை நடத்துகிறார். விசுவாச செய்திகளை நாம் கேட்கிறோம். நமக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கர்த்தருக்குள்ள நல்ல ஊன்ற கட்டப்படும்படியாக நல்ல விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதே நேரத்துல நாம் ஆயத்தப்படுகிற செய்தியையும் நாம் இந்த நாளிலே தியானிப்பது நமக்கு நலமாயிருக்கும். நாம் கர்த்தருக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? ஏனென்றால் அவர் வருகிற நாளிகையை நாம் அறியாமல் இருக்கிறோம். அவர் எந்த நேரத்திலையும் அவர் வருவார். எந்த நேரத்துல அவர் வந்தாலும், எந்த நாளிகையில வந்தாலும் நான் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறேனா? அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல, ஹலேலூயா, எந்த ஸ்டாண்டர்ட் அவர் வைக்கிறார் பாருங்க, அவரை போல நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. கர்த்தர் ஒரு ஸ்டாண்டர்டை நமக்கு வைக்கிறார். அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல. சுத்தம் என்று சொல்லும் பொழுது பியூர், இஸ் பியூர் அப்படின்னு சொல்லி வேத ஆங்கில வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கும் பொழுது நம்ம அதை சோதித்து வாங்குகிறோம். இது சுத்தமான ஒரு பொருளா, இது பியூரா இருக்கிறதா என்று சொன்னால், கலப்படம் இல்லாத ஒரு பொருளை தான் நம் சுத்தமான பொருள் என்று சொல்லுகிறோம். நமக்கு புரியும்படியாக நம் கோல்டு 24 கேரட், 22 கேரட், 18 கேரட் என்று சொல்லி பல தரங்கள் நம்ம தங்கத்தில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப 24 கேரட் கோல்டு என்று சொல்லும் பொழுது அதோடு கூட எந்த கலப்பும் இல்லாமல் சுத்த தங்கத்தை தான் நாம் அப்படி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்மை அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல. இஸ் பியூர். அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே அவர் வெளிப்படுகிற நாளிலே அதை விசுவாசிக்கிற நாம், அதை நம்புகிற நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாம, எந்த ஒரு களிம்பு நம்மோடு கூட இல்லாம, எல்லாவற்றையும் சுத்திகரித்து நம்மை சுத்தவானாய் நாம் காத்து கொள்ள வேண்டும், ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக, நம்மை அழைத்து செல்லும்படியாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. குறுகலான வழியில அந்த பிரயாணப்படுகிறவர்கள் சிலர், விசாலமான வழியில் அநேகர் போய்கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு கூட்டத்தாரை மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைத்து செல்ல போகிறார். அவர்கள் யார் என்றால் ஆயத்தமானவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள். அப்ப அந்த மாதிரியான கூட்டத்துல நான் இருக்கிறேனா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது நமக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த 1 யோவான் நிருபத்திலே நாம பார்த்தோம் என்று சொன்னால் சில வசனங்கள் அதற்கான ஆயத்தத்துக்கு நம்மை அது தகுதிப்படுத்தும்படியாக சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். 3 குறிப்புகளை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக, முதல் வசனம் 1 யோவான் 1:7 நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்ப முதலாவது நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வைத்திருக்கிற முதலாவது ஒரு ஸ்டாண்டர்டு, நாம் ஒளியிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இருளிலே நடக்கிறவர்களா இல்லாமல் ஒளியிலே. எப்படியா? அவர் ஒளியிலே இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2வது குறிப்பு 1 யோவான் 2வது அதிகாரத்தில், 1 யோவான் 2:6 நான் வாசிப்போம் என்று சொன்னால், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே, அவர் எப்படி இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் நடந்தாரோ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தாரோ, அதே போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவரை மாதிரியாக வைத்து இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது குறிப்பு 1 யோவான் 3வது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நீதியை செய்கிற நாம் அவர் எப்படி நீதி உள்ளவராய் நடந்து கொண்டாரோ அதே போல நீதி செய்கிறவராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஒரு ஸ்டாண்டர்டை ஒரு எதிர்பார்க்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் நம்மை அதற்கு தகுதிப்படுத்தும்படியாக நாம் அவரை போல சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை போல ஒளியிலே நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை போல நாம் நடக்க வேண்டும், அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, அவர் எப்படி நீதி உள்ளவராய் இருந்தாரோ அதே போல நாமும் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஒளியை குறித்து நாம் அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம். அநேக வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம மேற்கோள் காட்ட முடியும். இந்த நாளிலே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் இந்த நாளில் தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 8:12 12வது வசனம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. பாண்டவர் சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். அப்ப என்னை ஒருவன் பின்பற்றுவான் என்று சொன்னால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ அவரை பின்பற்றுகிறவன், அந்த ஒளியை பின்பற்றுகிறவன், அந்த ஒளியை கொண்டிருக்கிறவன் இருளிலே நடக்க மாட்டான் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறது. நாம் இருளிலே நடவாதபடிக்கு ஜீவ ஒளியை நாம் அடைந்திருப்போம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை ஆண்டவர் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்வதற்கு முன்பாக இந்த 8வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் முடிந்த பின்பு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அது 1 முதல் 11 வசனத்து வரைக்கும் நாம் அதை வாசிக்கலாம். ஒரு ஸ்திரியை அவர்கள் பிடித்து கொண்டு வந்து அவர்களை தண்டிக்கும்படியாக ஆண்டவரிடத்துல இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறார்கள். இந்த இந்த சம்பவம் முடிந்த பின்பு அந்த 11வது வசனத்துல அவர், நான் வந்து உன்னை ஆக்கணிக்குள்ளாக நான் தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த ஸ்திரியை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஸ்திரியை நாம் மன்னிக்கிறதை மாத்திரம் நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம். ஆனால் அவர் அந்த ஸ்திரியை அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார், இனி நீ பாவம் செய்யாதே, இனி இந்த இருளான வாழ்க்கையில நீ ஆழாதே என்று சொல்லி, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரியின் இடத்துல அவர் சொல்லி அனுப்புகிறத நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார், நீங்க, நான் வந்து உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த ஸ்திரியின் மீது கல்லெறியும்படியாக அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவர்கள் ஒருவரும் கல்லை எறியாதபடிக்கு மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது அவர்களும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயும் மறைமுகமான பாவம் இருந்ததினால, ரகசிய பாவங்கள் அவர்களுக்குள்ள இருந்ததினால ஒருவரும் கல்லெறிய துணியாதபடிக்கு எல்லாரும் கல்ல கீழே போட்டாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிற ஒரு காரியம், ரகசிய பாவங்கள், இருளிலே செய்யப்படுகிற பாவங்கள், அதாவது யாருக்கும் தெரியாமல் மறைவாக செய்யப்படுகிற ரகசிய பாவங்களிலிருந்து நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மெய்யான ஒளியை நாம் பின்பற்றுகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நானும் அந்த ஒளியை பின்பற்றி அந்த ஒளியிலே நடக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஒளியிலே நடக்கிறவன் என்று சொல்லும் பொழுது எனக்குள்ளே ரகசிய பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், யாரும் அறியாமல் நான் செய்கிற கிரியைகள் இந்த நாளில நம்மிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை நாம வெளியரங்கமாய் நம் அநேகர் பார்க்கிற வண்ணமாய் நாம் ஒருவேளை பாவம் செய்யாதவர்களாய் நாம் காணப்படலாம். மற்றவர்கள் நம்மை பார்த்து ஒருவேளை இவன் பரிசுத்தவான் என்று சொல்லலாம், ஒருவேளை தேவனுடைய மனுஷன் என்று சொல்லலாம். அவர்களுடைய பார்வைக்கு தெரியாத சில காரியங்கள், நாம் மாத்திரம் அறிந்த சில காரியங்கள் நம்ம இடத்துல ஒருவேளை இருக்கலாம். அந்த அந்த கிரியைகளும் நம்மிடத்திலிருந்து களையப்பட வேண்டும், நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக இந்த நாளிலே நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒளியிலே இருப்பது போல, அவர் ஒளியிலே நடப்பது போல, அவர் ஒளியா இருப்பது போல நாமும் என்ன பண்ணணுமா, இருளில நடவாமல் ஒளியில நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 13வது அதிகாரத்துல, ரோமர் 13வது அதிகாரம், ரோமர் 13வது அதிகாரத்துல 11வது வசனத்து முதல் நான் வாசிக்கிறேன். ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனம் முதல், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய், நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் இருளிலே இருக்கிறவர்களாய், இருளிலே நித்திரை கொள்ளுகிறவர்களைப் போல, நாம் நித்திரை கொள்ளுகிறவர்களாய் இருளிலே நடக்கிறவர்களைப் போல இல்லாதபடிக்கு நாம் காலத்தை அறிந்தவர்களாய், நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு எவ்வளவு சமீபமாய் இருந்ததோ அதை பார்க்கிலும் இப்போது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதை அறிந்த நாம் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, ஹல்லேலூயா, அந்த அந்தகாரத்தினுடைய கிரியைகள், அந்த இருளினுடைய கிரியைகள், ரகசியமாய் செய்கிற, மறைமுகமாய் செய்கிற அந்த கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஒளியின் ஆயுதங்கள், the armor of light, அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். களியாட்டும் வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. களியாட்டும் வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நாம் நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் வேதத்தின்படி நாம் இன்னும் அந்த இருளிலே நடக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவைகளை உள்ளவர்களாய் நாம் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நம்மிடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள், ஏதாவது காம விகாரம் இல்ல வேசித்தனம், நம்மிடத்துல வாக்குவாதம், பொறாமை, இப்படிப்பட்ட உள்ளம், நமக்குள்ள இப்படிப்பட்ட உள்ளத்துல இப்படிப்பட்ட நம்முடைய காரியங்கள் இருந்து சொன்னார், நாம் அதை கூட கலைந்து விட வேண்டும், அதை கூட நாம எடுத்து விட வேண்டும். ரகசியமாய் நம்முடைய இருதயத்துல இப்படிப்பட்ட பொறாமைகளோ, வாக்குவாதங்களோ, இல்ல காமம் விகாரப்படுகிற காரியங்கள் நம்மிடத்துல இருந்தாலோ, வேசித்தனமான காரியங்கள் இருந்தாலோ, இந்த நாளில் அவைகள் எல்லாம் இனங்கண்டு, அவைகளெல்லாம் நாம ஒவ்வொன்றாய் நாம இனங்கண்டு அதை அறிந்து ஒவ்வொன்றையும் நம்மிடத்திலிருந்து அதை தள்ளிவிட வேண்டும். அந்த கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். சீராய் நடக்க வேண்டும். பகலிலே நடக்கிறவர்களைப் போல நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த அந்த ஆர்மர் ஆஃப் லைட், அந்த வெளிச்சத்துல நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 14வது வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. துர் இச்சைகள், அதாவது சாத்தானுடைய கிரியைகளுக்கு நம்முடைய உடலை நாம் இடம் கொடுக்காம, அது உற்பத்தி ஆகுகிற ஒரு இடமாக, அது கிரியை செய்கிற ஒரு இடமாக நம்முடைய உடல் காணப்படாதபடிக்கு நம்முடைய சரீரம் நம்மை நாம் என்ன பண்ணணுமா, நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாக, நாம் அவருக்குள் இருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மிடத்துல கிரியை செய்யும்படியாக அந்த நீதிக்கு நம்முடைய அவயங்களை நாம் என்ன பண்ணணும், நாம் சமர்ப்பித்து நாம் ஒளியில நடக்கிறவர்களாய், வெளிச்சத்துல நடக்கிறவர்களாய், சீராய் நடக்கிறவர்களாய் நம்மை இந்த நாளில நாம் சீர்தூக்கி பார்க்கும்படியாக இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும், அவர் வெளிப்பட போகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்க போகிறார் என்று சொல்லி அந்த விஷயத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள்,
அந்த அந்த வசனத்தை நம்புகிறவர்கள், அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்களில இன்னும் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது? அப்ப நான் வெளிச்சத்துல நடக்கிறவனாய் நான் காணப்படுகிறேனா? அல்லேலூயா. நான் வெளிச்சத்துல நடக்கிற மகனாய், நான் சீராய் நடக்கிறவனாய், இந்த ஒளியின் ஆயுதங்களை நான் தரித்துக் கொள்ளுகிறவனாய் நான் இருக்கிறேனா? கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கலாத்தியர்ல நாம் வாசிக்கிறோம், கலாத்தியர் 3:27, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் என்பது நான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிற ஒரு நிகழ்வு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். என்றால் அந்த ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது நான் அந்த பழைய மனுஷனை களைந்து போடுகிறேன், பழைய மனுஷனை நான் சிறுவையில் அறைகிறேன், அந்த பழைய மனுஷனை நான் அடக்கம் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு நான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறேன், அந்த ஒளியின் ஆயுதத்தை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். அப்போது நான் பழைய மனிதன் அல்ல, நான் இருளிலே நடக்கிற மனிதன் அல்ல, இருளின் கிரியைகளை செய்கிற மனிதன் அல்ல. அப்போ ஒரு புதிய மனிதனாய் என்னை கர்த்தர் அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் பெற்ற நான் அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு கிரியைகள் எனக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த ஒளியின் ஆயுதத்தை நான் தரித்திருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக வசனங்கள் வேதத்துல வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரத்திலையும் அது மாதிரி அநேக இடங்களில இந்த இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். நாம் நேரம் கிடைக்கும் போது நம்ம வீட்டுல இப்படிப்பட்ட வசனங்களை நாம் தியானித்து நான் ஒரு புதிய மனிதனாய், மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனாய் நான் மாறி இருக்கிறேனா? ஒரு ரீபர்த் எனக்குள்ள உண்டாயிருக்கிறதா? பழைய மனுஷனுக்கு நான் மரித்தவனாய், சிலுவையில அறையப்பட்டவனாய் நான் காணப்படுகிறேனா? இல்ல அந்த கிரியைகள், அந்த இருளின் கிரியைகள், பல மனுஷனுடைய கிரியைகள் இன்னும் என்னிடத்துல காணப்படுகிறதா? அந்த ஒளியின் ஆயுதத்தை நான் தரித்தவனாய், அந்த இருளின் கிரியைகள், ரகசிய பாவங்களுக்கு நான் விட்டு விலகி இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் அவர் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஒளியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, அவரை போல நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஒளியிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்துல தியானிக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஒளியிலே நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளில நம் அருமை ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 19 முதல் 21 வசனம். யோவான் 3வது அதிகாரம் 19 முதல் 21. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை திருப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். அப்ப இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, எதை நான் விரும்புகிறேன், எதை நான் விரும்புகிறேன், இந்த ஒளியை நான் விரும்பினேன் என்று சொன்னால், இந்த ஒளியினுடைய ஆயுதத்தை நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பம் உள்ளவனாய், வாஞ்சை உள்ளவனாய், என் இருதயத்தில் அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவனாய் நான் இருக்கும் பொழுது இந்த இருளின் கிரியைகள் என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த இருளின் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில நடக்காது. அப்போ என்னுடைய விருப்பம் என்னவாய் இருக்கிறது? அல்லேலூயா. என்னுடைய விருப்பம் என்னவாய் இருக்கிறது? அவர் வெளிப்பட போகிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற நான் எப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தையும் வாஞ்சையுடையவனாய் நான் இருக்கிறேன்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு விருப்பம், இந்த ஒளியிலே நடக்கிற ஒரு விருப்பம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாய் செய்யப்படுகிறது என்று, தேவனுக்குள்ளாய், அவரை தரித்துக் கொண்டிருக்கிறவன், அவருக்குள்ளாய் மறைந்திருக்கிறவன், சத்தியத்தின் கிரியைகளை செய்கிறவனாய் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். அல்லேலூயா. ஒளியின் இடத்துல நாம் இருக்கிறோமா, இருளிலே நாம் இருக்கிறோமா? ஒருவேளை மற்ற ஜனங்கள் நம்மிடத்துல கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு நாம் ஒருவேளை அவர்கள் பார்வையில ஒருவேளை பரிசுத்தமானை போல நம்ம காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலே நம்மை நாமே தியானித்து, நம்மை நாமே நிதானித்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட இருளின் கிரியைகள் எனக்குள்ள இருக்கிறதா? ஒருவேளை நான் அதை விரும்புறேனா? ஒருவேளை அதை நான் அந்த இருளின் கிரியையில ஒருவேளை என்னுடைய விருப்பம் அதுவா இருக்கிறதா? ஏதாவது ஒரு ஒரு காரியத்துல நான் என்னுடைய நாட்டம் அது மேல இருக்கிறதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து நம்ம இந்த நாளில அதை சரி செய்ய வேண்டும். ஒரு
ஒரு ஒரு ஒரு சகோதரர் தேவ மனிதனிடத்துல வந்து அவர் சொல்லுகிறாரு, இந்த குறிப்பிட்ட பாவம், இந்த குறிப்பிட்ட காரியங்கள் என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடவே முடியல, நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி ஒரு தேவ மனிதனிடத்துல ஒரு ஒரு விசுவாசி வந்து கேட்கும் பொழுது அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், ஒன்றை நீ நினைவு வைத்துக் கொள், அந்த அந்த கிரியை நீ செய்யும் பொழுது அந்த கிரியையை இயேசு செய்வாரா என்று சொல்லி நீ நிதானித்துப்பார். ஒருவேளை நீ ஒரு ஒரு பாவம் செய்கிறவன், ஒருவேளை ஒரு மதுபானம் அருந்துகிற ஒரு சகோதரனாய் நீ இருந்தா என்று சொன்னால், ஒருவேளை அந்த மதுபானத்தை நீ அருந்தும் பொழுது நீ நீ இயேசுவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறாய், இனி நான் அல்ல அவர் எனக்குள்ள ஜீவிக்கிறார் நான் என்று சொல்லி நிதானிக்கிற நீ இந்த காரியத்தை இயேசு செய்வாரா என்று சொல்லி நீ நிதானித்தால் போதும், இந்த பாவம் உனக்குள்ள தங்காது என்று சொல்லி அந்த தேவ மனிதன் சொல்லி அனுப்பினார். அந்த விசுவாசி அந்த வசனங்களை வாசித்து வாசித்து ஆண்டவருக்குள்ள நல்லா நிதானித்து அப்போ அப்படிப்பட்ட பாவ உணர்வு அவருக்குள்ள வரும்பொழுது, அப்படிப்பட்ட பாவங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு வரும்பொழுது, அந்த இருளின் கிரியைகள் அவரை மேற்கொள்ள வரும்பொழுது அவர் அவர் உள்வாங்குகிற ஒரு செய்தி, இயேசு இதை செய்வாரா, இயேசு இதை செய்வாரா, நான் இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல நான் ஒளியில நடக்கணும் என்று சொல்லி அந்த மகன் நான் இயேசுவை இயேசுவை பின்பற்றுகிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக தன்னுடைய இருதயத்தில் அதை தியானித்து தியானித்து அப்படிப்பட்ட பாவ கிரியில் இருந்து அவன் விடுதலையானான் என்று சொல்லி ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நாம இந்த கிரியைகளை ஒருவேளை செய்யும்படியாய் நான் உந்தப்படும் பொழுது, ஒருவேளை உள்ளான மனுஷன் ஏதாவது ஒரு மூலையில அப்படி ஒரு விருப்பம் நமக்குள்ள இருக்கும்பொழுது அதை செய்ய உந்தும் பொழுது இயேசு இதை செய்வாரா, இயேசு ஒருவேளை என் பக்கத்துல இருந்தா நான் இதை செய்வேனா, இயேசு என் கிட்ட இருந்தா நான் இதை செய்வேனா என்று சொல்லி நான் அப்படிப்பட்ட ஒரு யோசனையை நான் தியானிக்கும் பொழுது என் இருதயத்தை கொண்டு வரும் பொழுது நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு அது உதவியாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசியான நான், ஆண்டவர் வெளிப்பட போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை உடைய நான், இந்த இருளின் கிரிகளில சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மறைமுகமான பாவங்கள் நம்மிடத்துல இல்லாதபடிக்கு இந்த நாளிலே நம்மை சுத்திகரித்து நாம் அவருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போது இந்த ஒளியின் இருளினுடைய கிரியை என்னவா இருக்கிறது, ரகசிய பாவங்களுக்கு நம்மை அது உந்துகிறதா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை வேதத்துல வாசிக்கலாம், ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம், ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 9வது வசனத்து முதல் நான் வாசிக்கிறேன். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 9வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அல்லேலூயா. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இந்த இருளிலே இருக்கிறவர்கள், ஒளியிலே நடக்காமல் இருளிலே இருக்கிறவர்கள் முதலாவது செய்கிற காரியம் அவர்கள் ரகசிய பாவங்களிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் யோவான்ல 8வது அதிகாரத்துல நாம் வாசித்தோம். இரண்டாவது அவர்கள் அவர்களுக்கிட்ட இருக்கிற காரியம், அந்த பரிசுத்தவான்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் கொள்ள முடியாதபடிக்கு ஒரு பகை அவர்களுக்குள்ள, தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் இருளிலே நடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த பகை உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சகோதரருக்குள்ளே ஒரு பகை, ஒரு எரிச்சல் நமக்குள்ளே, அந்த பகை காணப்படக்கூடாது என்று வேதத்திலே நாம தியானிக்கிறோம். அநேக காரியங்கள், நம்ம பகை வருகிற காரியங்கள் அநேகம் வேதத்திலிருந்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆபேல் காயினை குறித்து நாம தியானிச்சிருக்கிறோம். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததுனால காயினுக்கு என்ன பண்ணுது, ஆபேல் மேல ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வருகிறது. அதே போல யாக்கோபு ஏசாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விட்டான். அப்ப ஏசாவுக்கு யாக்கோபு மேல ஒரு கோபம், ஒரு எரிச்சல், அவனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தாவீதும் சவுலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், தாவீதை அவர்கள் புகழும் பொழுது சவுலுக்குள்ள அந்த புகழ்ச்சியை தாங்க முடியவில்லை. அவன் தாவீது மேல காயமாங்காரமாய் கோபப்படுகிறவனாய் எரிச்சல் அடைகிறவனாய் அவனை நான் எப்பொழுது கொல்லுவேன் என்று சொல்லி சமயம் பார்க்கிறவனாய் இருக்கிறான். அதே போல அநேக சம்பவங்கள் வேதத்துல வாசிக்கலாம். தாவீதனுடைய ராணுவ தளபதியாயிருந்த யோவாபுக்கும்
அமாசா என்ற இருவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யோவாபுக்கு அமாசாவுக்கும் ஒரு ஒரு கோபம், ஒரு எரிச்சல். அந்த படை தளபதியை யோபாவை மாற்றிவிட்டு அமாசாவை அவன் தாவிது கொண்டு வந்ததுனால அந்த அமாசாவை யோவாபு கொண்டு போடுகிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இது போல ஏதாவது ஒரு காரணத்தினால, எப்படி ஆபேலுடைய காணிக்க அங்கீகரிக்கப்பட்டதுனால காயின்ல ஒரு கோபம், யாக்கோபு ஏமாற்றினதுனால ஏசாவுக்கு ஒரு கோபம், தாவிது புகழப்பட்டதுனால சவுலுக்கு ஒரு கோபம், அது போல யோவாபுனுடைய பதவி பறிக்கப்பட்டு அது வேறொருக்கு ஆமாசாவுக்கு கொடுக்கப்பட்டதுனால ஆமாசாவுக்கு யோவா மேல ஒரு கோபம் வருகிறது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணம். நாம அநேக காரணங்களை வேதத்துல வாசிக்கலாம், அநேக சம்பவங்களை வேதத்துல வாசிக்கலாம். அந்த காரணத்து நிமித்தம் ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு பகை நமக்கு என்ன பண்ணுது, ஒரு சகோதரர் மேல் நம்ம வருகிறது. அல்ல, ஏதாவது ஒரு ரீசன், காரணம் இல்லாம இருக்காது, அதுக்கு ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும். அந்த கோ அந்த அந்த காரணத்து நிமித்தமாக ஒரு பகை நமக்கு உண்டாகிறது. ஆண்டவரு, நாம் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தா அந்த பகையில இருப்போம், நாம் வெளிச்சத்திரிலே நாம் நடக்கிறவர்களா இருந்தா நாம் என்ன பண்றோம், அந்த பகையிலே நாம் இருக்க மாட்டோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த பகை இருக்கக்கூடாது என்று நாளில நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உனக்கு வந்து எரிச்சல் வந்து நீ கோபப்பட்டாலும் நீ என்ன பண்ண, பாவம் செய்யாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் எரிச்சல் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே தனிய கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மேலோங்கி நின்றாலும் அது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே அது தனிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த இருளின் கிரியை என்பது நாம் சகோதரன் மேல் வைத்திருக்கிற ஒரு பகை உணர்வையும் ஆண்டவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு ரகசியமான பாவமும் அதே போல மற்றவர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற ஒரு பகை உணர்வு, இவைகள் எல்லாம் இருளின் கிரியைகள் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப நாம் ஒளியின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அவர் ஒளியில் நடக்கிறது போல நானும் ஒளியில நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கிரியைகளை நாம் என்ன பண்ண வேண்டும், இந்த நாளில நாம் சரி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒன்று யோவான் நான்காவது அதிகாரத்துல 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறோம். ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், ஒருவேளை ஒரு பகை உணர்வு தன் சகோதரன் மேல் வந்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சகோதரனை நான் பகைக்க முடியாது, அல்லேலூயா, பகைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 5:24 வசனத்துல வாசிக்கிறோம், நீ பலிபீடத்துல உன்னுடைய காணிக்கை நீ செலுத்துவதற்கு முன்பாக நீ முதல்ல போய் செய்ய வேண்டிய காரியம் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த பகை உனக்குள்ள இருக்கக்கூடாது, நீ காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக அதை நீ சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை கத்தர் அதை இன்சிஸ்ட் பண்றதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாது, பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. நீ முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன, முன்பு என்ன செய்ய, பின்பு என்ன செய்ய, ஆண்டவர் சொல்ற. உன் காணிக்கை நான் அங்கீகரிக்கணும், உன் காணிக்கையை நீ பலிபீடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறியே, ஆனா நீ முன்பு செய்ய வேண்டிய காரியம் உன் சகோதரனோட நீ ஒப்புரவாது. அல்லேலூயா. உன் சகோதரனிடத்தில் நீ பகை உணர்வோடு கூட இருக்காதே. ஏனென்றால் நீ பகை உணர்வோடு கூட ஒருவேளை நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் இருளிலே இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் ஒளியிலே நடக்கிறவளா இருக்கிறோம் என்று நாம் அவரை போல ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகைமையெல்லாம் நாம் மறந்து, அந்த பகைமையெல்லாம் நாம் மன்னித்து நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 15 5-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 15 5-7 வசனங்கள், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஒருமனப்பட்டு, நீங்க எல்லாரும் கூடி வரும்பொழுது நீங்க எல்லாம் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்த உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் நீங்க வந்து கிறிஸ்துவினுடைய மாதிரியின்படியே ஏக சிந்தை உள்ளவர்களாய் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக. இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா? எது? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் ஒரு மனதோடு கூட, ஏக சிந்தையோடு கூட, ஒரே வாயினால நான் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக, பிதாவை கனப்படுத்தும்படியாக நாம் ஒரு ஏக சிந்தை நமக்குள்ள இருக்கணும், ஒரு மனம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள பகை உணர்வு இல்லாதபடிக்கு ஒருவரை ஒருவர் அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே நம்மை இயேசு ஏற்றுக்கொண்டது போல நம்மை நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்துல சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. அப்போ பகை உணர்வு எனக்குள்ள இருக்கக்கூடாது, சகோதரர் மேல பகை உணர்வு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஒளியிலே நடக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:7 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:7. சகோதரனோட கூட சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? இதுதான் பவுல் கேட்கிறார். அப்போ நீங்க வழக்காடி கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் நீங்கள் வழக்காடுகிறீர்கள் என்று சொல்லி, சகோதரருக்குள்ளே வழக்காடுகிறீர்கள் என்று சொல்லி தினத்துல சொல்லி, அப்படி வழக்காட வருவதை காட்டிலும் நீங்கள் அநியாயத்தை சகிங்க, நஷ்டத்தை பொறுத்துக்குங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை எந்த காரணமோ, எந்த ரீசனோ, ஒருவேளை நம்ம சொல்லுகிற காரணம் வேலிடான ரீசனா கூட இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்கள் மீது அது தவறா கூட இருக்கலாம். ஆனா பகை உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அந்த பகை உணர்வு நம்மிடத்துல இருந்தால் நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களா இருக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம ஆண்டுடைய வசனத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம். அப்ப முதலாவது குறிப்பு நாம் தியானிக்கிறோம், அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். அல்லேலூயா. நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். எப்படி? அவர் ஒளியிலே இருப்பது போல நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. அல்லேலூயா. நமக்கு எல்லாமே மாதிரி இயேசுதான். அவரை போல, அவரை போல என்று சொல்லி நாம் ஒவ்வொரு முறையும் அவரை நமக்கு மாதிரியாய் முன்பாய் வைக்கும் பொழுது நாம எந்த மனிதனையும் பார்த்து இடரல் அடையவே மாட்டோம், எந்த மனுஷனையும் கம்பாரிசனுக்கு நம்ம வைக்கவே மாட்டோம். இயேசுவை போல நான் ஒளியில நடக்கணும் ஆண்டவரே, இயேசுவை போல நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒளியில நடக்கிறவனாய் நான் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒளியில நடக்கிறவனாய் நான் மாற வேண்டும். இரண்டாவது குறிப்பு நம்ம வேதத்திலிருந்து தியானிப்போம். 1 யோவான் 2 அதிகாரத்துல நான் வாசித்த அந்த வசனம், 6 வசனம், 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம். அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் எப்படியாய் நடந்தாரோ, அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அவர் வைத்திருந்தாரோ, அது போல நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை மாதிரியாய் நாம் பின்பற்றுகளாய் இருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய அந்த 3.5 வருஷ அவருடைய வாழ்க்கை நீங்க முழுவதுமாய் நீங்க வேதத்துல நீங்கள் அந்த சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 3 குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். 1, அவர் தாழ்மை உள்ளவராய் நடந்தார். அல்லேலூயா. 2, அவர் எளிமை உள்ளவராய் அவர் நடந்தார். 3, அவர் ஜெயமாய் நடந்தார். அல்லேலூயா. ஒரு தாழ்மை அவருக்குள்ள எப்பவுமே இருந்தது. அதுக்கு உதாரணமா நம்ம வாசிக்கணும், ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யோவான் 13 அதிகாரம். அநேக சம்பவங்களை நம்ம சொல்லலாம், ஆனா இந்த யோவான் 13 அதிகாரத்துல 15 வசனம் நான் வாசிக்கிறேன். யோவான் 13 அதிகாரம் 15 வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்தது போல ஒரு மாதிரியை கர்த்தர் வைக்கிறார். நான் எப்படி நடந்தேன், எப்படி தாழ்மை உள்ளவனாய் நான் நடந்தேன், உங்களுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை செய்து காண்பித்தேன் அல்லவா, அதுபோல நான் என்னை தாழ்த்தினது போல நீங்களும் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அவர் நடந்தது போல நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்ட ஒரு மாதிரியை நமக்கு வைத்து விட்டு சென்றார். 14 வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஹம்பிள் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் போதகரமாயிருக்கிற அவரே ஒரு மனுஷனுடைய காலை கழுவிவிட அவர் ஆயத்தமாயிருந்தார். அவர் அதை செய்தார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு என்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி என்னை தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த தாழ்மையின் ஒரு ஒரு ரூபமாய் நான் காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையில் என்னை தாழ்த்த என்னை மேன்மை பாராட்டுபடி, அதுதான் நம்ம பவுலிடத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு சாத்தான் தலையில குட்டுகிற ஒரு தூதனை ஆண்டவர் வைத்திருந்தார். ஏனென்றால் என்னை எப்படியாவது நான் எக்ஸால்ட் பண்ணிடக்கூடாது, என்னை எப்படியாவது நான் மேன்மைப்படுத்திடக்கூடாது என்று சொல்வதற்காக, அதற்காகவே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் வைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்மை மேன்மையாய் நாம் எண்ணி விடாதபடிக்கு நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்துல ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக அந்த அதை ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மாதிரியாக ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். நான் என்னை தாழ்த்த வேண்டும், என்னை நான் தாழ்த்த வேண்டும். இதே சம்பவத்தை நம்ம லூக்கால வாசிக்கும் போது, லூக்கா 22வது அதிகாரம், ஏன் ஆண்டவர் அதை பண்ணாரு, அதுக்கும் அந்த கம்யூனியனுக்கும் அந்த இடத்துல நீங்க சம்பந்தம் இல்லாதபடிக்கு இருக்கும், ஆனா ஆண்டவர் ஏன் அந்த காரியத்தை செய்து அதுக்கப்புறம் கம்யூனியன் கொடுத்தார் நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 22வது அதிகாரத்துல 23வது வசனம், லூக்கா 22வது அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கிறேன். அப்போது அவர்கள் நம்மை யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அதுல ஒருத்தன் உங்களுக்கு உங்கள ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொல்லி இயேசு சொல்லுவாரு. அப்ப அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த தாழ்மை இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, யார் பெரியவன், எவன் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி அவர்களுக்குள்ள வாக்குவாதம். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்கு உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புறஜாதியான் ஆளுகிறது போல உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். ஆண்டவர் ஏன் அந்த ஒரு தாழ்மையை ஆண்டவர் அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், ஒரு சம்பவம் அவர் கண்ணுக்கு முன்பா இங்க நடக்கிறது, அதை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து போன பின்பாக யார் அந்த பதவியை எடுப்பாங்க, யார் பெரியவனா இருப்பா, யார் சொன்னா யார் கேட்பா என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை வருது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் சொல்றது நீ கேட்பியா, நீ சொல்றது நான் கேட்பியான்னு சொல்லி அவர்களுக்குள்ள அந்த தாழ்ந்து போகிற ஒரு சுபாவம் இல்லாம இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்த உடனே என்ன செய்கிறார், அவர் தன்னை தாழ்த்தி இதைத்தான்ப்பா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்து விட்டு போனார். அல்லேலூயா. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான் இன்னைக்கு என்ன செய்தேன் நீங்க பாத்தீங்க, அதே போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு, தன்னுடைய வாழ்க்கையில அவர் நடந்தது போல நாம் நடக்கும்படியாக ஒரு மாதிரியை கர்த்தர் நமக்கு வைத்து விட்டு, அந்த தாழ்மையின் அடையாளமாய் கர்த்தர் அதை வைத்து விட்டு ஆண்டவர் சென்றார். அல்லேலூயா. அப்போ நாமளும் நம்மை தாழ்த்துகிற ஒரு 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 சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு பணிவிடைக்காரன் என்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார் பிதாவின் இடத்துல, வேலைக்காரர்களுக்காக பிதாவின் இடத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. வேலைக்காரர்கள், நாம் என்றால் பிதாவினால நியமிக்கப்பட்ட வேலைக்காரர்கள், பணிவிடை செய்கிறவர்கள், அவருக்காய் பணிவிடை செய்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம நினைக்கணும், நம்மளுக்குள்ள நினைக்கணும். அல்லேலூயா. எலிசாவை குறித்து, எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியாவுக்கு அப்புறம் எலிசா அவனுக்கு பணிவிடைக்காரனா இருந்து அந்த பொசிஷனுக்கு வருதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மோசேக்கு பின்பு யோசுவாவை பார்க்கும் பொழுதும் அவன் பணிவிடைக்காரனாய் மோசேவுக்கு இருந்த பின்புதான் ஆண்டவர் அவனை யோசுவாவை மோசேவனுடைய ஸ்தானத்துக்கு ஆண்டவர் உயர்த்துகிறத நாம பார்க்கிறோம். எப்பெல்லாம் நம்ம தாழ்மைப்படுகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மிடத்துல அளவில்லாதபடிக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் நடந்த பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர் எளிமை உள்ளவராய் நடந்தார் என்று வேதத்தில் நாம் அநேக காரியங்களை நம்ம தியானிக்க முடியும். யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனமும் 16வது வசனமும் வாசிக்கும் பொழுது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரார் அல்ல, நான் உலகத்தான் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல நான் எப்படி உலகத்தானா இல்லாதபடிக்கு இருக்கிறேனோ அதே போல அவர்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லி அவரை போல நாம் வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அவர் உலகத்தை சேர்ந்தவர் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய பேச்சில ஒரு எளிமை பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கையில ஒரு எளிமை பார்க்கலாம், அவர் மற்றவர்களிடத்துல பழகுகிறதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எளிமை பார்க்கலாம். அந்த உலகத்தினுடைய ஒரு ஆடம்பரமோ, உலகத்தினுடைய ஒரு அலங்காரமோ, உலகத்தினுடைய ஒரு ஆணவமோ பெருமையோ அவருக்குள்ள இல்லாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் உலகத்தான் அல்ல, அதே போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார், நமக்கு ஒரு நடக்கையை முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு அதை ஒரு மாதிரியாக கர்த்தர் வைத்து விட்டு சென்றிருக்கிறார். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்துல 15வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகியமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. உலகத்துக்கு என்று சில கிரியைகள், உலக இச்சைகள், சில காரியங்கள் இருக்கிறது. அப்போ நான் உலகத்துக்கு உரியவன் அல்ல, நான் உலகத்தில் அன்பு கூறுகிறவன் அல்ல, உலகத்தினுடைய மாடல், உலகத்தினுடைய அந்த ஆடம்பரம், உலகத்தினுடைய அந்த அலங்காரம், உலகத்துக்கென்று ஒரு சில ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கிறது, நான் அந்த பேட்டர்ன் அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவன் நான் அல்ல, எனக்கென்று ஒரு பேட்டர்ன் இருக்கிறது, அதுதான் இயேசுவின் பேட்டர்ன். ஹல்லேலூயா. இயேசு நடந்தது போல அவர் எப்படி எளிமை உள்ளவராய் அவர் வாழ்ந்தாரோ, எப்படி அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் மற்றவர்களுக்கு உபதேசங்களை கொடுக்கும் பொழுது எளிமையாய் அவர்கள் புரியும்படியாக அவர்கள் என்ன பண்றார், அவர்களுக்கு புரியும்படியாக அவர்களோடு கூட பேசினார், அவர்களோடு கூட உட்கார்ந்து அவர்களோடு கூட சாப்பிட்டார். அந்த பழகின விதம், அவர் நடந்த விதம், அவருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்து விட்டு போனார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கலாம், நமக்கு பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை அந்த எளிமையான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. உலக ஆடம்பரத்துக்கு பின்பாகவோ, உலகத்தினுடைய அலங்காரத்துக்கு பின்பாகவோ நான் போய்விடாதபடிக்கு இயேசுவை என் மாதிரியாக வைத்து அவரை பின்பற்றுகிறவனாய் அவர் நடந்தது போல நான் நடக்கும்படியாக என்னை இந்த நாளிலே நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது குறிப்பு, அவர் நடந்தது போல நான் நடக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஹல்லேலூயா. உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அவரோடு கூட நான் நடக்கணும், அவரோடு கூட நடக்கணும், அவர் உங்களுக்கு செய்தது போல நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்மைக்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் காட்டினாரு. அவர் நான் உலகத்தாரான் அல்லது போல நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லி சொன்னாரு. இந்த இடத்துல நான் ஜெயம் கொள்ளுகிறது போல நீங்களும் ஜெயம் கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்ப அவர் எப்படி நடந்தாருன்னா, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் பூமியில அவர் இருக்கும்போது நடந்து அவர் என்ன பண்றாரு, சிங்காசனத்துல போய் அவர் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல எனக்கும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நான் வாழும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி உலக காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், என்னை தோற்கடிக்கும்படியாக என்னிடத்துல வரும்பொழுது ஆண்டவர் வசனத்தை வைத்து பிசாசை என்ன பண்றாரு, அவர் ஜெயித்தாரு, அந்த பிசாசை விரட்டினார் என்று சொல்லி நம்ம வேதத்துல அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் வரும்பொழுது பிசாசு சோதிக்கும்படியாக அவரிடத்துல செய்கிற கிரியைகளை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போது, கண்களுடைய இச்சையோ மாம்சத்தினுடைய இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ நாம் வரும்பொழுது நாம் அதை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிசாசை நீங்க என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்போது உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண, உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்னுடைய சரீரத்தை அவருடைய அவயங்களை அவருடைய ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னுடைய கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்துல நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு நான் முழுமையாய் ஒப்பு கொடுத்து நான் பிசாசுக்கு எதிர்த்து நின்று நான் என்ன பண்ணும், ஜெயம் கொள்ளுகிறவனாய் நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்துல நான் வாழ வேண்டும். அவரை போல நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் அவர் வாழ்ந்தது போல நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நான் நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அவர் ஒளியில இருந்தது போல நானும் ஒளியில இருக்கிறவனாய் இருக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்க வேண்டும். அந்த நீதியில நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் 1 யோவான் 3:7 நாம் வாசிக்கிறோம், நாம் நீதியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்றாரு, எல்லா நீதியும் நான் நிறைவேற்றும்படியாக எனக்கு இப்போது இடம் கொடு. அல்லேலூயா. அந்த தேவ நீதியை நான் நிறைவேற்றும் வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்ததை நாம வேதத்துல வாசிக்கிறோம். அதேதான் மத்தேயு 5 அதிகாரத்துல அநேக வசனங்களை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 5:6 பாத்தீங்கன்னா, மத்தேயு 5:6 மத்தேயு 5:6, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எனக்கு ஒரு பசி இருக்கணுமா? என்ன பசி? நீதியின் மேல பசி இருக்கணுமா? அல்லேலூயா. பசி இருந்ததுன்னா, பசினா அதை நான் செய்யணும், அதை நான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த நீதியின் மேல ஒரு பசி தாகம் எனக்குள்ள இருக்கும்போது நான் பாக்கியவானாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நீதியை செய்வேன் என்று சொல்லி அது மேல வாஞ்சை உள்ளவனாய் நான் தாகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதே 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. இந்த நீதியை நான் நிறைவேற்றும்படியாக என்னுடைய வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் நான் அதை அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்கணும். அந்த நீதியை நான் நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்றால் அவர் நீதிபரராய் இருக்கிறது போல, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நானும் நீதியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல சொல்லுகிறது. அப்போ நீதியின் மேல ஒரு பசிதாக எனக்கு இருக்கணும். அந்த நீதி நிமித்தம் எந்த துன்பத்தையும் நான் அனுபவிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ வேதபாரகருடைய நீதியும் பரிசேயருடைய நீதியும் என்ன நம்ம வாசித்து, நம்முடைய நீதி அந்த நீதியை காட்டிலும் அதிகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த நீதியின் மேல ஒரு வாஞ்சை ஒரு பசிதாகம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே வேத வசனத்துல நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த சுத்தம் உள்ளவனாய் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் நடந்தது போல, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல, அவர் உங்களுக்கு செய்தது போல, அவர் உலகத்தார் அல்லாதது போல, அவர் ஜெயம் கொண்டது போல நானும் ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நானும் உலகத்தான் இல்லாதது போல நான் வாழணும். நானும் அவரை போல தாழ்மையோடு கூட எளிமையோடு கூட நான் வாழணும். அவரை போல நீதி செய்கிறவனா நான் இருக்கணும். அவரை போல ஒளியில நடக்கிறவனா இருக்கணும். அவரை போல சுத்தமுள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வாஞ்சை நம்மிடத்துல காணப்படணும். யார் இடத்துல? அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இருக்கிற நமக்குள்ள இப்படிப்பட்ட கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிற அந்த சம்பவத்தை நான் வேதத்துல வாசிக்கும் போது, அவருடைய ஜனனத்தினுடைய சம்பவம் லூக்கா 2:2 அவர் பிறந்த நாட்களிலே இரண்டு பேரை குறித்து வேதத்துல நான் வாசிக்கிறோம். லூக்கா 2:25 முதல் நான் வாசிக்கிறேன். அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உடையவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமா இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவரை பார்க்கும்படியாக தேவ ஆலயத்திலே இந்த சிமியோன் என்ற ஒரு மனிதனும் அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியும் காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். இந்த நாளிலும் நாம் காத்திருந்தவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அவர் வெளிப்பட போகிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருக்கிறோம். இந்த சிமியோன் என்ற மனுஷன் அந்த நாளிலே காத்து கொண்டிருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவ ஆலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை, நீ இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பாய் நீ மரிக்க மாட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தை சிமியோனுடைய வாழ்க்கையில அது நிறைவேறினது. ஏனென்றால் அவன் காத்திருந்தான். நீதியும் தேவ பக்தியும் பரிசுத்த ஆவியை பெற்றவனுமாய் அவன் காத்திருந்ததினாலே அவன் அந்த இயேசுவை தரிசிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல அன்னாலை குறித்து நாம் வாசிக்கும் போது 36 நாம் வாசிக்கலாம், 37-38 மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்க தரிசி இருந்தால் அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. 7 புருஷனோடு கூட வாழ்ந்தால் அவள் கன்னி பிரயாயத்திலேயே அவளுக்கு விவாகம் நடந்தது. அதை கூட 7 புருஷனோடு கூட இருந்தால், ஆனால் இப்போது வயது 84. ஆனா இத்தனை வருஷம் அவ என்ன செய்தாலாம், தேவ ஆலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவளும் அந்நேரத்துல வந்து நின்று, ஹல்லேலூயா, அன்னாலும் சிமியோனும் ரெண்டு பேரும் அந்த இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்துக்கு கொண்டு வருகிற அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து நின்றார்கள். கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம காத்திருக்கிறோம். இன்னைக்கும் இயேசுனுடைய வருகைக்காக நாம காத்திருக்கிறோம். அவர் வெளிப்பட போகிறார் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் இந்த சிமியான போலையும் இந்த அன்னாலை போல நம்ம காத்திருக்கிறோமா? நம்முடைய காத்திருத்தல் எப்படியா இருக்கிறது? தேவ பக்தி உள்ளவனாய், நீதியை செய்கிறவனாய், பரிசுத்த ஆவியை பெற்றவனாய் இந்த சிமியோன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னாலை குறித்து வாசிக்கும் போது தேவ ஆலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் எத்தனை வயசு? 84 வரை கணவனை இழந்த ஒரு விதவையாக, கணவனை இழந்த ஒரு விதவையாக எதையும் பொருட்படுத்தாம, எத்தனையோ பேர் கேள்வி பண்ணிருக்கலாம், எத்தனையோ காரியங்களை வாழ்க்கையில நடந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாம தேவ ஆலயத்திலேயே அவள் இருந்தாள். அவள் ஜெபம் பண்ணுகிறவளாய், உபவாசம் இருக்கிறவளாய், ஆராதனை செய்கிறவளாய் இருந்தாள். அவள் கர்த்தரை கண்டாள். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க முடிந்தது. சிமியோன் இயேசுவை பார்க்க முடிந்தது. இந்த நாளில இவர் ஆண்டவர் வெளிப்பட போகிறார் என்று சொல்லி காத்திருக்கிறோம். நம்ம அந்த ஆயத்தை நம்மிடத்துல இருக்கிறதா? அந்த ஆயத்தை நம்மிடத்துல இருக்கிறதா? புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் ஆயத்தத்தோடு கூட 5 இருந்தாங்க, ஆயத்தம் இல்லாம 5 இருந்தாங்க. ஆனா 2 காத்திருந்தாங்க, ஆனா ஆயத்தத்தோடு கூட இருக்கிறவங்க தான் போக முடியும் என்று சொல்லி அந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப காத்து கொண்டிருப்பது நல்லது, எதிர்பார்த்து கொண்டிருப்பது நல்லது, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது நல்லது. ஆனால் அதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேனா என்பதுதான் விசேஷம். நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேனா என்பதுதான் காரியம். அதுல என்னுடைய கவனத்தை நான் செலுத்துவேன். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும்படியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு விஷயம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல எந்த கலப்படமும் அவரிடத்துல இல்லாம சுத்தமாய் என் தேவன் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது கலந்திருக்கிறோமா? உலகத்தோடு கூட நம்ம ஒத்த வேஷம் தரித்திருக்கிறோமா? ஏதாவது கலந்திருக்கிறதா? உலகத்தோடு கூட நான் கலந்திருக்கிறேனா? அந்த கரை தரை எல்லாம நான் இருக்கிறேனா? அந்த கரை, உலகத்தின் கரை என் மேல பட்டு இருக்கிறதா? ஏதாவது கரை பட்டு இருக்கிறேனா? என் வாழ்க்கையில என்று சொல்லி நான் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். என்ன, நான் கரை இல்லாம தரை இல்லாம ஆண்டுடைய சமூகத்துல நான் குற்றம் இல்லாம நான் காணப்படும்படியாக ஆண்டுடைய சமூகத்துல இன்னைக்கு நான் சுத்திகரிக்கப்படும்படியா நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் இல்லாம படிக்க காக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கருத்துல என்னை ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் சுத்தமுள்ளவனாய், ஆண்டவரே நீர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறீரோ அதே போல நான் என்னை சுத்திகரிக்கிறப்பா. நீர் எப்படி ஒளியா இருக்கிறீரோ அதே போல ஒளியிலே நடக்கணும் ஆண்டவரே, ஒளியில நடக்கணும் ஆண்டவர். எனக்குள்ள எந்த இருள் இருக்கக்கூடாதப்பா. எந்த இருளின் கிரியைகள், ரகசிய பாவங்கள், துணிகரமான பாவங்கள் எனக்குள்ள காணப்படாத படிக்க ராஜா ஆண்டவரே என்னை நான் அலசி ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே. தகப்பனை எந்த பகை உணர்வும் எனக்குள்ள அப்பா, யார் மேலும் எந்த பகை உணர்ச்சி, எரிச்சல், கோபம் ஆண்டவரே எனக்கு இல்லாதபடிக்கு இந்த நாளில எல்லாவற்றையும் ஆண்டவரை எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. நான் இருளில நடக்கிறவனா இல்லாதபடிக்கு வெளிச்சத்துல நடக்கிறவனா இருக்கணும் ராஜா, வெளிச்சத்தின் பிள்ளையானா இருக்கணும் ராஜா. ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, நீர் நடந்தது போல எனக்கு ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை அப்பா ஆண்டவரே. ஒரு மேட்டிமை எனக்குள்ள வர வேண்டாம் ராஜா, மேட்டிமை வர வேண்டாம் ராஜா. என்னை எப்பொழுதும் நான் தாழ்த்துகிற, எப்பொழுதும் நான் பணிந்து போகிற ஒரு சுபாவம் எனக்குள்ள வரட்டும் ராஜா. என்னை மேட்டிமைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, எரிச்சல் அடைந்து வாக்குவாதத்துக்குள்ளையும் பொறாமைக்குள்ளையும் எரிச்சலுக்குள்ளையும் போகாதபடிக்கு ஆண்டவரே. நான் நஷ்டப்பட்டாலும் ஆண்டவரே நான் அதை ஆண்டவரே ஒருவேளை தாழ்ந்து போக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒரு எளிமையான வாழ்க்கை அப்பா, எளிமையான வாழ்க்கை இயேசு வாழ்ந்தது போல ஆண்டவரே. இந்த உலகத்தின் எந்த ஒரு ஆடம்பரமோ, இந்த உலகத்தின் எந்த ஒரு ஆண்டவரே ஒரு ஒரு அலங்காரமோ அப்ப ஒரு மாடலிங்க எங்களுக்கு மாடலா வந்துடக்கூடாதப்பா. ஒருவேளை ஆண்டவரே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களோ, இல்ல சினிமாவில இருக்கிறவங்களோ, இல்ல அரசியல் இருக்கிறவங்களோ, இல்ல எங்க அலுவலகத்துல இருக்கிறவங்களோ யாராவது ஒருத்தரை எங்க மாடலா நாங்க வச்சிடக்கூடாதப்பா. எங்களுக்கு மாடல் நீங்க தான் ராஜா, எங்க மாடல் நீங்க தான்ப்பா. உண்மையே நாங்க பின்பற்றணும் ராஜா. எங்க நடக்கெல்லாம் உண்மை போல இருக்கணும் ராஜா. ஜெயங்கொள்ளுகிறவனாய் ஆண்டவரே நான் இருக்கணும் ஆண்டவரே. இயேசு எப்படி ஜெயங்கொள்ளுகிறாய் இருந்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார் அப்பா, அதே ஜெய கிறிஸ்து எனக்குள்ள வாசமா இருக்கிறீரப்பா. என் நடக்கையில நான் ஜெயங்கொள்ளுகிறவனா இருக்கணும். பிசாசு வரலாம், மாம்சத்தின் கிரியைகள் வரலாம் ஆண்டவரே, எது என் எதிர வந்தாலும் நான் ஜெயங்கொள்ளுகிறவனா இயேசுவை போல ஆண்டவரே நான் ஜெயங்கொள்ளுகிறவனாய் காணப்படணும் ஆண்டவரே. நான் நீதியை செய்கிறவனா இருக்கணும் ராஜா, நீதியை செய்கிறவனா இருக்கணும். உடைய சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்மை போல என்ன மாத்துங்கப்பா, உம்மை போல மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரே நான் காணப்படணும் ஆண்டவரே, நீர் இருக்கிற வண்ணமாகவே நான் காணப்படணும் ஆண்டவரே. உடைய சமூகத்துல எங்களை தாட்டுகிற ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாத்துங்கப்பா, உம்மை போல எங்களை மாத்துங்க ஆண்டவரே. அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆல்பட்பதர் அப்படியே ஜபத்துல நடத்துங்க, ஒரு சுத்திகரிப்புல நடத்துங்க. நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாக, நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக. ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது காரியங்கள் ஒளிந்திருக்கலாம், நம்முடைய காரியங்கள் ஏதாவது நாம் மறைத்து வச்சிருக்கலாம், இன்னைக்கு அதையெல்லாம் எடுத்து போடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், உலகத்துல நடக்கிற காரியங்கள், இதுவரை நடந்திராத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரனே, இதுவரை நடக்காத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரியே. காலம் சமீபமாக இருக்கிறது, நாம இன்னும் நிர்விசாரமா இருக்க வேண்டாம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம் வருகைக்கு ஆயத்தமாகவும். கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கிறது, அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி எந்தெந்த காரியங்களில நாம் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களில விட வேண்டி இருக்கிறதோ, நான் எந்த எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் என்னை இழக்கவும், எதை நஷ்டம் வந்தாலும் எது போனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு பரலோகத்தை நான் இழந்துடக்கூடாது, தேவ ராஜ்யத்தை நான் இழந்துடக்கூடாது. அதற்காக நான் எதையும் இழக்க ஆயத்தம் ஆண்டவரே, எதையும் இழக்க ஆயத்தம். இதனால என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சுத்திகரிக்கும்படியாக ஆல்பட்பதர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சுத்திகரிப்புல நடத்துங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம்.
ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. அப்பா நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னது போல ஆண்டவரே, அமேன், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. அப்பா எங்க